ஓம் சிவாய நம. சைவம் டாட் சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவெண்பாவை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சூப்பர்மேன் ஏன் செய்யறார்? ஒரு தாய்கர் இல்லை அதிகலாம் கிடையாது. அவர் தான் படைக்கிறார், அவர் தான் காப்பாற்றுறார், அவர் தான் மறைக்கிறார், அவர் தான் அருள்வார். கடைசியில் அவர் தான் ஊழிக்காலத்தில் எல்லாருக்குமே அறிவிக்கிறார். ஒரு பெரிய அழகலாக விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. ஏசா நடக்குது, அது ரகசியம், பார ரகசியமாக மெய்ஞானத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு மெய்ஞான கண்டி கலாசாலை நீங்கள் சேருகிற பொழுது இதுக்கு விடை கிடைக்கும். சரி சார், என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, சயின்டிஃபிக்காக போய் கேளுங்க, நாசா விஞ்ஞான போய் கேளுங்க, விண்வெளி ஆய்வு செய்யறவங்க போய் கேளுங்க, அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. டார்க் ஹோல் போய் எல்லாம் உள்ள போகுது, இந்த பிரபஞ்சம் இனிமோது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஏன் ஏன் ஏன்றது பதில் சொல்லிக்கிட்டே போறாங்க சயின்டிஸ்ட். எப்படின்றது எப்படி, ஆனா ஏன் கேட்டா பதில் சொல்ல முடியும். அது ஏன் சொல்ல முடியாது சார். ஆனா எப்படின்னு கேட்குறீங்களா சொல்றோம். இவ்வளவு யூனிவர்ஸ் இருக்கு, இத்தனை போல் இருக்கு, இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது இருக்கு, ஒவ்வொரு கேலக்சிலையும் இத்தனை இத்தனை அண்டங்கள் இருக்கு, எந்தெந்த அண்டத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு, இந்த இத்தனை கேலக்சி கண்டுபிடிச்சிருக்கணும் சில தெரியாம இவ்வளவுலாம் அந்த டார்க் ஹோல்ல போகுது. டார்க் ஹோலும் விரிஞ்சுக்கிட்டே போகுது, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. என்ன ஆகும் இது, இன்னும் சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி திடீர்னு ஒன்னால என்ன ஆகும், சுருக்கி அப்படியே பழைய ஆட்டமாகிடும். அந்த ஒரு ஓரளவு ஆகிடும், அந்த ஒரு அணு தான் அப்புறம் பிரிஞ்சு இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தவிர ஏசார் இப்படி பிரியணும், அப்புறம் சுருங்கணும், விரியணும், ஏன்லாம் கேட்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒய் தெரியாது. எப்படி நான் பதில் சொல்றேன், எப்படி நிகழ்வு பதில் சொல்றேன். ஆனால் நம்ம விஞ்ஞானிகள் அந்த புறக்கம் உண்டை புறக்கம் திருவண்ட பகுதி முதல் நான்கு அகவல் போதும் சார், எல்லாமே வைரம் தான். முதல் நான்கு அகவல்ல அற்புதம், அது அந்த திருவண்ட பகுதி ரொம்ப ரொம்ப அற்புதம். இன்னைக்கு நம்மளால அது அறிவு பாட்டு எட்ட மாட்டேங்குது. எப்படி இவர் சொன்னாரு தெரியல. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சிவபுராணம் ஒண்ணு போதும், 95 அடிக்கலாம், அது ஒண்ணு போதும். அந்த ஆன்மாவுடைய அனுபவத்தின் அழுகை முழுக்க அனுபவம் முழுக்க சிவபுராணத்தில் இருக்கு. விண்ணே ஒளியின் மணித்தொகை வீரற்றால் போல ஒளி எடுத்து கொண்டு கண்ணால் எழுதி கதிர் வந்து கார்கரம்ப இறைவன் வந்து விட்டா என்ன ஆகும், கார்கள் இருக்கு எல்லாம் ஓடி விடுவதை போல சிவபெருமான் முன்ன வந்துட்டார்னா நீங்க அவர் உள்ளத்துல தோண்டி விட்டாரால் உங்களுடைய எத்தனை கோடி பிறவியில் இருக்கிற அறியாமை இருளும் நாம ஒண்ணும் முயற்சி, நம்ம முயற்சினா அது போக முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அவர் திருவடி வைப்பா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வந்துட்டார்னா சூரியன் முன்னாடி எப்படி எல்லாம் ஓடுதோ எல்லா நட்சத்திரங்களும் ஒளி இழக்குதோ அதே போல அந்த கோடி சூரிய பிரகாசமா இருந்த சிவப்பிரகாசம் ஒரு வினாடி உங்களுக்குள்ள நுழைய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் அனுமதி. நாம மத்ததான் வச்சிருக்கிறதுல கொடுத்துட்டா என்ன ஆகும், மன்னிப்பார் சொல்றது போல அறியாமையுள் போயிடும், தாரைகள் தாம் அகல நட்சத்திரங்களே ஒளி எழுந்து போயிடும். அவர் எப்படிப்பட்டவர் சரி, இங்கதான் சிக்கல் பல பேர் இடரப்பட்டுடுவாங்க. என்ன சார் சிவபெருமான் இது வரைக்கும் நீங்க சொல்லணும் சரி, இப்போதான் சார் சிக்கலே வருது, இப்படிதான் நீங்க அவரை போய் சொல்றீங்களே கடவுளை போய் அவர்கள் பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறன்குடி சோர்வின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றார். அவர் எப்படி சார் அவரு சிவபெருமான் சொல்றீங்க, அன்பில் வேற போட்டீங்க, அப்புறம் ஆண்ன்றீங்க, பெண்ணுன்றீங்க, அலின்றீங்க, விண்ணுன்றீங்க, மண்ணுன்றீங்க, எல்லாவற்றிலும் இருக்கிறாருங்க, எல்லாத்திலையும் வேறாக இருக்கிறாரு. ரொம்ப புரிஞ்சுக்கிறது கடமை, ரொம்ப கொஞ்சம் கடமையான இடம். புரிஞ்சிக்க முடியாது என்பது இல்லை, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது என்பது இல்லை. வெளிய பார்த்து பார்த்து நிக்க வேண்டும், பிரேக் போட எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது என்பது இல்லை. நம்ம வேடிக்கையா சொல்றதுதான், புரியறதுக்காக நாங்க வேடிக்கை பண்றோம். நானும் பிஏ எம்ஏ எடுத்து பிஏ கிடி இஞ்சி பத்திரி தயிர் பத்தி தான் வேலையை வாங்கி வச்சிருக்கேன். 28 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஐயா வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஒரு இதுல சொல்லுவார், அக்கௌண்ட் பத்தி எல்லாம் அவருடைய வேலை செஞ்ச வரமாட்டு இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியாது, நான் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிறேன், எப்படி புரியுது எனக்கு அதுல வரம்பு இருக்கா, அது புரிஞ்சிக்க முடியாதுன்றது இல்ல. இப்ப நானும் ஒரு 10 அவர் கம்பெனியில இப்ப ட்ரெயினிங் எடுத்து வச்சு மாதிரி கூட அவருக்கு தானே தெரியாது. ஆனா அதுக்கு 10 நான் ட்ரெயின் பண்ணேன் அவர்கிட்ட, ஒரு டாக்டர் எலிபி டாக்டர் வந்து இப்ப அனாட்டி அமைச்சு ரொம்ப அழகா சொல்றாருன்னா ஒண்ணு எனக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப நியூரலஜி சொல்லி சொல்றாரு எனக்கு என்ன புரியும், தெரிஞ்ச மாதிரி நடக்காத தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாதுன்றது இல்ல. நீங்களும் எம்பிபிஎஸ் படிச்சு அந்த டாக்டர்கிட்ட 10 ஜூனியரா இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லா உடனே புரிஞ்சிடும் டக்கு டக்கு. இது ஒண்ணும் அவங்க இது ஒண்ணும் ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு லாயர் வந்து லாப்பாய் சொன்னாலும் நமக்கு புரியுமா, புரிஞ்சிக்க முடியாதுன்றது இல்லை. நீங்களோட பிஎல் படிச்சுட்டு ஒரு சீனியர் லாயர் பத்தோட ஜூனியர் ஆச்சீங்கன்னா அவர் சொல்ற எல்லா லா பாயிண்டும் புரிஞ்சிடும். இதேதான் ஆன்மீகத்தில் உலகையெல்லாம் நீங்க எப்படி அந்த துறையில ஒரு படிப்பு படிக்கணும், அப்புறம் அந்த துறையில இருக்கிற பெரியவர்கள் ஒரு 10 வருஷமாவது நீங்க ஜூனியர்ல இருக்கணும். இதே தான் மெய்ஞானம். மெய்ஞானத்திலேயே இந்த மெய் கல்வி கலாசாலை. ஆனா இப்ப நம்ம இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் வந்து சரியை கிரியவர்கள் நிக்கிறது. இது ஒரு குருபுரான் உழக்கணும். இதுல இருந்து எல்லா ரகசியமும் இருக்கு. அந்த கல்வி கலாசாலை என்று குருபுரான் உட்கார்ந்து மெய்ப்பொருள் என்ன, இதே பாட்டு தான், இதே திருவாசகம் தான். அவர் உழக்குவார், உடைப்பார், உடைச்சு உடைச்சுன்னு 10 வருஷம் அவர்கிட்ட படிச்சுட்டீங்கன்னா, அவர் கிட்ட இருந்து இந்த அனுபவத்தை பெற்றுட்டீங்கன்னா, உங்களுக்கு இது பட்ட மகள் மாதிரி தெரியும். எப்படி ஒரு லாயர் இருந்து ஜூனியர் ஆர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு டாக்டர் ஜூனியர் ஆர்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி, இதுலயும் நீங்கள் இருந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்பதான் தெரியும். நான் முதல் நாளே சொன்ன சிவபிரகாசத்துல வேறுபாடு இல்லை. ஒரு டைட்டானிக் கப்பலை தவிழ்க்கிற மிகப்பெரிய திண்ணங்களுக்குள்ளேயும் அவ்வளவு பெரிய உடம்பு தான் பெருசு, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற சிவபிரகாசம் அணுவுக்குள்ள இருக்குது. ஒரு சாதாரண மலத்தில் நெழுகிற குழு கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல தான் போய் நீங்க டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். அதுக்குள்ள அதை இயக்கவனும் அதே சிவபிரகாசம் தான். புரியுதுங்களா? அறிவனும் உயிர் தான். அந்த சிவபிரகாசம் அதனுடைய அளவு என்ன? ஒரு அணுவுக்குள் அமைந்த பேருடைய. ஆனால் அது கொடுக்கிற வடிவம் இருக்கு பாருங்க, கொள்ளளவு ஒரே கரண்ட் தான். நீட்டாக டியூப்லைட், வட்டமாக பல்பு, இப்படி 1000 வடிவங்கள் வைக்கீங்களே, வடிவங்கள் வேற இருக்கின்ற உள்ள வர கரண்ட் ஒண்ணுதான். அதுல வித்தியாசம் கிடையாது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரே கரண்ட். வடிவத்தை பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கும். இப்படி ஒரு வடிவத்தை வச்சீங்கன்னா ஒளியை பெருகி தரும். ஒரு ஃபேன்ல வச்சீங்கன்னா காத்து சுத்தம், ஹீட்டர்ல போட்டீங்கன்னா வெப்பம் வரும், ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா குளிர் வரும். ஆனா அதுக்கு ஃப்ரிட்ஜில் வருது ஜில்லுன்னா கரண்ட் வருது, இதுல கத்திக்கிட்டா கரண்ட் வருது, அதை சுத்திக்கிட்டா கரண்ட் வருது. கரண்ட் ஒண்ணுதானே தெரிஞ்சு. இதேதான் சிவபிரகாசமா இருக்க அந்த பிரகாசம் இருக்கு. அது உலகத்தில் இருக்கிற கோலாகலமான ஜீவராசிகள் வடிவத்தை தான் வேறையே தவிர, வடிவத்துக்குள்ளே இருந்து அதை உருவாக்கி செயல்படுத்துகிற பிரகாசம் ஒண்ணு, அதுதான் பிரம்ம பிரகாசம். அப்போ அதுக்கேது ஆணு, அதுக்கேது பெண்ணு, அதுக்கேது அடி, அதுக்கேது மரம், அதுக்கேது உலகு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ உயிர் உள்ளது, உயிர் இல்லது எல்லாவற்றிலும் நீக்க வர அங்கங்கே நாடுபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் நிறைந்து இயக்குகிற ஒரே பொருள் இந்த சிவபிரகாசம். ஓரளவு வந்துட்டோம். பெண்ணாகி ஆணாகி அடியாகி பிறந்துடைத்தோர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. சரி, இத்தனையும் உள்ள இருக்காரு தவிர அவரா இது பாதிக்கப்பட்டிருக்காரா? எனக்குள்ள இருக்கார், நான் போற இன்ப துன்பத்தை அவர் படுறாரா? அவர் சாட்சியா இருந்து சிரிச்சிருக்காரு. முட்டாப்பா இதை உங்களுக்கு அருமையான பாடல் பறவை கொடுத்த எதுக்குன்னா, இந்த காஃபி கிடைக்கும்னு காலைல 1/2 மணி நேரம் சண்டை போட்டுருக்கு வீட்டுல. காஃபியா வாழ்க்கை இப்ப பரம்பொருளுக்கு பாதிக்கப்படாது. நான் மனம் என்ற ஒன்றுனாலே, கருவிகளினாலே ஒண்ணு ஒண்ணு கிடைக்கணும்னு அவசரப்பட்டு இருக்கிறோம். காஃபி கிடைக்கல இல்லையா, அதுக்கு போராட்டம் காலையில் 1/2 மணி நேரம் சக்கரை பொங்கல காஞ்சி இன்னைக்கு கொடுக்குற பொங்கல் கொஞ்சம் உப்பு இருந்தா என்ன பொங்கல் செஞ்சாலும் சரியா செஞ்சு கவனிக்கிறாலே இருந்து உப்புலாம் ரொம்ப அதிகப்படக்கூடாது. உடனே டென்ஷன் ஆயிடும் இல்ல, எவ்வளவு போராட்டம். இப்போ பரம்பூர் இருக்கிறாலும் பாதிக்கப்படுமா? உள்ள இருக்கிற சிவபிரகாசம் நீங்க காஃபி பிடிச்சாலும் தான், உப்பு இருந்தாலும் இல்லைன்னா இருந்ததா அது நிற்கும். அது உடனால தான் இருக்கு, அது இல்லைனா நாம இல்லை. ஆனா அது இதனால பாதிக்கப்படுறது கிடையாது. அதான் அவர் சொல்ல, ஒரு பாட்டு தாங்க, ஒரு பாட்டுக்குள்ள இந்த இயற்கை ரகசியங்களை எல்லாம் வச்சிருக்காரு. பெண்ணாகி ஆணாகி அடியாகி பிறக்கொழிச்சோர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. அது இதனாலே பாதிக்கப்படாது, ஆன்மாவே பாதிக்கப்படாது. ஆன்மாவுக்கும் வேறாத்மாவாக இருக்கிற பரம்பொழிகள் பாதிக்கப்படுமா? வேறாகி எங்க நிற்கிறார் அவர்? சரி சார், அவர் எங்கேயோ இருக்கார் நீங்கள, அவன் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது? அடுத்த கேள்வி வரும், எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அவர் எங்க பிடிக்கும்? கைலாட்சியில் இருப்பாரா? மனசரோவர் தாண்டி போலாமா? கைலாட்சி ஆக்கிறதா நிறைய பேர் போறாங்க, போலாமா? அந்த நேற்று முன்னாலே சொன்னா கஷ்டப்படாதீங்க, 100 ரூபாய்க்கு சீடி தமிழே இருக்கிறாரு. நமக்காக அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கார் சாமிக்கு, அதை வீட்டில் உட்கார் நல்லா பாருங்க. அப்படியே பாவனையில நீங்களே போயிட்டு வந்துருக்கு, கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில். பாவனையில நீங்களே பயணம் மனசரோவர் கைலாட்சி போயிட்டு வந்துருக்கு. ஆம்பே சீடி விற்கிறார், டிவிடி அழகா போட்டுங்க, அப்படியே மானசீகமா காசிக்கு போயிட்டு வந்துருங்க. மானசீகமா ஜோதிர்லிங்கம் சீடியை போட்டு 12 ஜோதிர்லிங்கத்தை மானசீகமா இங்க இருந்து பாத்துருக்கேன். எல்லாம் காமிக்கிறாங்க, அமர்நாத் தியேட்டர்ல இருந்து பத்ரிநாத் கேதார்நாத் இருந்து எல்லாம் சீடி வந்துருச்சு. ஏன் ஐயப்பன்ல இருந்து, ஏன் திருப்பதி எல்லா மூலவரே சீடியில டிவிடியில வந்துருச்சு. வெங்கடேஸ்வர மகாத்மியம்னு இருக்க சீடி போடினா வாங்கலாம். தாயார் சமயம் பண்ணவர் விட்டுட்டு இருக்காங்க. 1977 போட்டது மூலவர் தரிசனத்தை நேரடியாக. அப்பெல்லாம் குலசேகரன் படி வரைக்கும் அவங்க இப்போதான் உணவில்லை. அது வரைக்கும் கேமரா போய் இறைவனையே கேமரா அபிஷேகத்தையே மூலவரை காமிக்கிறார். வெங்கடேஸ்வர மகாத்மியம் டிவிடி விற்கிறார்கள். எங்கே விற்கிறாங்க? திருப்பதியில் தாயார் சமயம் பக்கத்தில் விற்கிற பிளாட் பார்க்கல விற்கிற 40 ரூபா. இதில் 40 ரூபாய்க்கு 4 கோடி ரூபா கிடைச்சி கொடுத்தாலும் இன்னைக்கு பார்க்க முடியாத காட்சியை பார்க்கலாம். நீங்க 4 கோடி ரூபா கொடுத்தா நம்ம உள்ள வந்துருவாங்களா? கோல்டன் பெல்லு உண்டியிலோட தள்ளி விடுறாங்க ஜெருகுண்டு. என்னோட திட்டே வந்தேன், ஏன் போயா பெருமாள் நீ ஆச்சு ஒன்னாச்சு உங்க நாராயணி நம்பி இருந்தேன். இது எதுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குற ஏழ்மலை ஏறி வரணும்? எனக்கு கண்ணு வேறு சரியா தெரியல. இப்ப நீ எங்கேயோ நிக்கிற, ஏன் கப்தன் வரமாட்டேன்? எதுக்கு உன்னை தங்கத்தை அடிக்கிறேன்? இந்த கோயில நிர்வாகிக்கும் பெருமாள் அடுத்த பிறகு நடந்து போயிடும் தனிப்பட்ட கருத்து ரொம்ப அதிகமா பேசுறேன். எதுக்கு இறைவனுக்கு 100 கணக்கான கோடிக்கணக்கான தங்கத்தை போட்டு 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 அதுக்கு 1000 கேமரா வச்சு இருந்து வழி வச்சு சாக்கு கொடுத்து 108 போலீஸை உள்ள வச்சு ஏன் நான் ஏன் இறைவன் நானும் அவனும் ஏகபோகமா வந்து நான் அவனை தரிச்சுக்கணும் அவன் என்ன பார்க்கணும் நான் அவன்கிட்ட 1000 பேச வேண்டியிருக்கு. நீ எதுக்கு ஒரு மேல் இந்த பூமியை நினைச்சிருக்க உன்னையவன் தங்கத்தை போட சொன்ன அவர் கேட்டார? எந்த கோயிலுக்கு போனாலும் இப்ப தங்கம் தங்க தேர் வந்துருச்சு எல்லாம் கோபுரத்துல தங்கமா மாறி. சமயபுரம் போனா இப்ப அம்மா கிட்ட கிட்டே போக முடியல. கோபுரம் தங்கமா சுத்தி எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் வச்சுட்டாங்க. 10 இடத்துல இவ்வளவு பெரிய கேமரா இருக்கு. இதை கண்காணிக்கு கீழே 100 கம்ப்யூட்டர் அதுக்கு 100 பேர் 208 போலீஸ்காரன். இறைவன் போய் நானும் இறைவனும் ஏகபோகமாய் அவங்ககிட்ட பேசணும் இல்ல, எங்க அப்பா கிட்ட பேசுறது நீயாவது கொடுக்க வரத்துக்கு என்ன? நம்ம அறநிலையத்துறை ரொம்ப தப்பு பண்றாங்க. எல்லாமே உங்க கோல்ட நீங்க தனியா வச்சுங்க. பணம் அதிகமாக 100 காலேஜ் கட்டி விடு, ஏழைகளை படிக்கிட்டு 100 முதியோர் இல்லத்தை கட்டி விடு, ஏழை அனாதை குழந்தைகளை கட்டி விடு. அவன் வாழ்கிற உயிரோடு இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு வேலை சோறு போட மாட்டாரா? எதுக்கு தங்கத்தை கட்டி இப்படி அநியாய அநியாயம்? யார் யார் விழிப்படைய இருக்கு? ஆனா அப்படி பண்ணாதான் இந்த மூணு ஜனங்கள் கூட்டம் கூட்டமா ஓடுது. ஒரு கோயில பாக்குறாங்க ஓடுறாங்க, தனி பஸ் விட்டுறாங்க, ஏறாங்க கட்டி முடிச்சுது. இப்ப எங்க இருக்குது? நான் இறைவன் பாக்குற நோக்கம் இல்ல, தங்கம்தான் நீங்க உடம்பு கூட போட்டு வச்சிருக்கு. வீட்டுல இல்லாத தங்கமா, காதுல கழுத்துல தங்கம் இருக்குது, நீ தான் மோதிரமா பிரேஸ்லெட்டா போட்டு வச்சிருக்கீங்க. ஆம்பளை இதுலவே அங்க இருந்து போடுறீங்க. இறைவனுக்கு ஃப்ரீயா விட்டுறோம். கருவர் என்ன போய் அப்படியே ஆனந்தமா அந்த இறைவனுடைய எண்ணம் கலந்து மனம் விட்டு அழுது உழுது தொழுது நம்மகிட்ட வேதனை இல்லாம மட்டும் யாருக்கும் பேச முடியும். நாங்க நீங்க கேட்பீங்களா என்ன கேட்க? ஆனா அவங்க கேட்பாங்க. ஆனா அவங்க அதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க போய் நான் இறைவன் போய் அழுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க. இந்த பாட்டு சொல்லிருக்காங்க உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ என்ன பண்ற பாரு வேலை சரியாக என்ன செய்யணும் பாரு அப்படின்னு இறைவன் கேட்டார். உடனே சரியா ஏன் யதார்த்தமா அவங்க தெய்வத்தோடு பேசினாங்க, மரத்தோட பேசினாங்க சார், கோழியோட பேசினாங்க சார், எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டியல் அவன் முருங்க மர காய்க்கல. நான் சின்ன பையனா இருந்தேன். உடனே சொல்றாங்க எங்க பாட்டியல் என்ன வந்துச்சு உண்டா போது காணிக்க கொடுத்துறேன் வேற இடத்த முடஞ்சு அது தொடர் கொடுக்க சார் சாப்பிட்றாங்க. என்ன பண்ணு தெரியாது எனக்கு. ஆனா சாணி கட்டி ஊத்தி இருந்து பார்த்தா சாணி அடுத்த வருஷம் பார்த்தா காய் அப்படியே கோடிக்கிறல் பொங்குது சார். மரம் கேட்டு இருக்கே அது மரம் கேட்டு அது யதார்த்த மனம். அந்த மனம் மரம்னு நினைக்கல, அது உயிரா தான் கூட பண்ண சகோதரி மாதிரி நினைச்சு பேசுறாங்க. மாட்டுக்கிட்ட பேசுவாங்க பசுமாடு மாங்க என்ன அவசரம் அதுக்குள்ள காலையில என்ன ரொம்ப அவசரமா இருக்கே எனக்கு வேலை இருக்கு அரை மணி நேரம் பேசாம அப்புறம் தான் வருவேன் பால் கறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாடு கத்தவே கத்தாது. அப்ப நம்ம பாட்டை நம்ம தாத்தா யதார்த்தமா இருந்தாங்க. நாம எங்க இருக்கிறோம்? நம்ம பையன்கிட்டயே ரொம்ப பார்மாலிட்டி பேசுறோம். முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்ப பேர பேச்சு எடுத்து கொஞ்சம் முடியல சுத்தம் கொடுத்தா உடனே வியாதி வந்துடும். உங்க தாத்தாக்கு ஆசமா அதெல்லாம் தொடர்பட தொடர வருமகள் தொடக்கும் பாட்டி தொடர்பட பேர பேச்சு ஏன் பாட்டிக்கு இருக்கிற நோய் எங்க வந்துடுமா? நாம இப்ப எங்க இருக்கிறோம்? சைவ சுண்டாத பெருமகிறோம் இப்போ நாம வந்து என்ன சார் மேற்கி நியாயம்னு சொல்லலாம் தமிழ்ல சொபிஸ்டிகேட்டட் ஆயிட்டோம். இந்த யதார்த்தம் விட்டு போயிடுச்சு. ஏன்னா நீங்க இதே இது வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த சீடியில் பார்க்கலாம் 77 சீடி அது பாதையே இல்லை. அப்போ அந்த காலத்தில் படிக்கட்டில் எல்லாம் பெட்டி தந்து பெட்டி பழைய இரும்பு பெட்டி தகர பெட்டி வச்சுட்டு எல்லாம் போகுது. குழந்தை பெட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு போகுது. ஒருத்தவங்க கூட சும்மா போகல சார். அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டு ஒரு குழந்தை கூட வந்துட்டு ஒரே சத்தம். நீங்க போயிருக்கீங்களா? உள்ளே போக முடியாது. காது பிச்சுக்கு பஞ்சு வச்சுக்கணும். இப்ப போய் பாருங்க நிசப்தமா எல்லாம் அப்படியே தரக்கல ஒரு வார்த்தை. ஏன் நாங்களாம் ரொம்ப நாகரீகமா ஆமா நீங்க வாயே தராட்ட அமைதியா போறது. நீ வீட்டுல இருக்க வேண்டியதானே வீட்டை அமைதியா கூப்பிட்டுலாம்ல. எதுக்கு கஷ்டப்படுத்தி இவ்வளவு தூரம் போய் இதுல வேற 300 டிக்கெட் வாங்கிட்டு போய் எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நீங்க நாம எங்க இருக்கிறோம்? நீங்கள் சிந்திக்காமல் ஆன்மீகத்துல ஞானம் இல்லை. நாம் நம்முடைய செயல்பாடுகளை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து சிந்தித்தான் மேல போகிறது. அப்போ அழுகை தான் அது. மாணிக்க வாசலே சொல்றாரு பாருங்க திருச்செழுகத்துல முதல் பாட்டு மெய்தான் அருந்தி விதிர் விதித்து உன் முறையால் கடத்தி என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் பகிர்ந்து உன்னை போட்டு ஜெய ஜெய போற்றி திருச்செழுகத்துல முதல் பாட்டு. அப்ப மாணிக்க வாசல் அதுதான் அழுது அழுது. அப்ப எப்ப நீ அழுது கண்கள கண்ணீர் வருதோ கண்ணார வந்து நீங்க கண்டுட்டீங்க அர்த்தம். ஏகப்பட்ட சிக்கல் எங்களுக்கு எது சரி தெரியல. ராமானுஜர் மாதிரி மேலே சொல்றதா இல்ல சொல்லாம இருக்கிறதா பல சிக்கல். இந்த கண் அமுதம் என்பதுக்கு ஒரு சொல்றது கண்ணார அமுதம்னா வழியினால பிடிச்சாரு ஒரு மகிழ்ச்சியினால உள்ள பெருமகிழ்ச்சியினால இறைவனை பார்த்த அந்த ஆனந்தத்தினால அழுவீங்க பாருங்க. அப்ப கண்ணீர் இப்படி வரும் கடையில் இந்த கண்ணீர் இன்னைக்கும் இதுதான் அமுதம். அழு துன்பத்தினால கண்ணீர் இப்படி வரும் இது உபகரிக்கும். இது கண்ணார அமுதத்தை எப்ப காண முடியும்னா உள்ள வெப்புருகி ஆனந்தத்தினால மகிழ்ச்சியில வருது பாருங்க. இந்த கண்கள் இந்த கடையில இருந்து பக்கம் அது நாட்டை கொண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த கண்ணார அமுதம். அப்ப இறைவன் காட்சி கிடைக்கிறதுனா அர்த்தம் மகிழ்ச்சியில வருது. துன்பத்தினால வருகிற கண்ணீர் இல்ல. அப்ப அது கண்ணார் அமுதம் இல்ல. கண்ணார் அமுதமாய் என்றான் கடல் வாடி உன் பெண்ணே பூங்குணல் பாய்ந்த ஆலயம். அடுத்த பாட்டு சொல்ற உங்கையின் பிள்ளை உனக்கே அழைக்கிறது என்று. இது ஒரு படமொழி அந்த காலத்துல இருந்து. தாய் இந்த கையில பிள்ளை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவ பிள்ளை அவ பார்க்க மாட்டாளா? இன்னொருத்த சொல்லிக் கொடுக்குமா? அது அது நல்லாவே தெரியும். உன் கையில் பிள்ளை உனக்கு அழைக்கிறது என்று அந்த பழம் சொல் பழமையான சொல் பழமொழி. முதுமொழின்னு அதுக்கு இன்னொரு பேர். ஏன் முதுமையான பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாரு பழமையாக பரம்பரமாக சொல்லப்பட்டது பழமொழி பழங்கள் முதுமொழி. புதுக்கும் என் அச்சத்தார் நான் உங்க பிள்ளைகள் தான் நீ என்ன காப்பாற்றிய இருந்தாலும் மனசு கேட்கல சொல்லி விட்டுற அப்ளிகேஷன் போட்டுடுறேன் என்ன போட்டுடுறேன் இந்த விருப்பம் என்ன வெண்டத்துக்கு அறிவை நீ இருக்க இருந்தாலும் மனசு நம்ம மனசு கேட்காதுல. நான் அவ்வளவு பக்கம் தெரியல அதனால அழைய தெரியும் கையில தான் நாங்க பிள்ளையா இருக்கிறோம். நீ எல்லாம் எங்களை பார்த்து வேண்டும் பொண்ணு ஒன்று முடிச்சு அதுவும் ஒரு பொண்ணு எனக்கு எல்லாம் தெரியும். மனசு கேட்கலப்பா அதுக்காக நான் சொல்லிடுறேன். என்ன என் மனசு கேட்காத சொல்றேன் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உடைப்போம் என்ன என் பொங்கு என்ன நண்பர் அல்லாஹா போய் சேர உன்னுடைய அடியவர்களுக்கு நாங்க மனைவியா இருக்கிறேன். வேற ஒரு அடியவராக இருந்தா அவன் ஒண்ணு செய்வான். நான் இது வரைக்கும் 18 வருஷம் 20 வருஷம் இந்த மரபுல வளர்ந்துட்டேன். உன்னைத்தான் தெய்வம். இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு போனா என்ன ஆகும்? சிக்கல் வந்துடும் பாரு. அதனால்தான் அந்த காலத்துல ஏன் இந்த குளம் மரபெல்லாம் வச்சாங்கன்னா இவனும் பெரிய வியாதிக்காக இல்லை. இந்த பொண்ணும் பையனும் ஒரு மரபுல வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு அங்க போனா இந்த மரபுக்கு மாறா இன்னொரு பயிற்சி இன்னொரு சாப்பாட்டு முறை இன்னொரு பழக்க வழக்கங்களை இன்னொரு வழிபாட்டு முறையில போய் இடம்பட வேண்டியது. அதுதான் ரொம்ப சோசியாலஜிக்கலா நீங்க இதை பார்க்கலாம். இந்த காலத்துல பெரியவங்க ஏன்னா 20 வருஷம் ஒரு மரபுல வந்துட்டீங்க ஒரு வழிபாட்டை வந்துட்டீங்க புதுசா போய் திடீர்னு ஆனா அதெல்லாம் இறங்கிங்க. ஏன்னா இப்ப இறங்கினதுதான் மரபும் இல்லை வழிபாடு இல்லை ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல. இப்போ ஏன் இறங்கினதை பத்தி கவலைப்படுறாங்க? அவங்க தான் மரபே இல்லை. அவங்க வழிபாடுக்கு வரது இல்லை. வழிபாட்டு வந்தாலுமே இதை பத்தி தான் கவலைப்படுறோம். அந்த சிக்கலுக்கு தான் சொன்னாங்க. அதனால எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உழைப்போம் எங்கொங்கே என்ன நண்பர் அல்லாத தோல் செய்யறதுங்க. நான் எந்த மரபில் வந்தாலும் அதே சைவ மரபில் அதே சிவருமானை வழங்கக்கூடிய அதே அடி நான் அடிமை அதே இன்னொரு அடிமை அடியவராக இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். அதே அந்த வழிபாட்டு மரபில் நான் வந்துடுவேன் உன்னையே நான் வணங்குறேன். எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு என் கணவரை விட உன்னை நான் வணங்கணும். அப்ப யாரு உன்னுடைய அடியவரா இருந்தாங்கன்னா நான் உன்ன வணங்கத்துக்கு அளவு பண்ணுவாரு. வேற ஒன்றும் இல்ல, எம் கொண்டு இன்னொன்று அல்லாத போல் சேர்த்தே எம் கை உனக்கு அல்லாத எப்படி செய்த அந்த மரபு பின்பற்றி வரணும். எம் கண் என் கண்குள் பகல் எம் கண் மற்றொன்று காணல எல்லாம் உனக்கே அர்ப்பணம். எனவே இந்த கையாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் எல்லாம் யாருக்கு உனக்கு அடிமை செய்யணும். அப்போ உனக்கு அடிவராக இருக்கிற ஒருவர்கள் இருந்தால்தான் நான் அதை செய்ய முடியும். இங்கு இப்பரிசே எவருக்கு நல்குவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பரிசு எனக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை எனக்கு அமைத்து விடுவதால் எங்கே நீ நியாயம் எவருக்கு ஞாயிறு கிழக்கு வகிக்காதான் கிழக்கு வகிச்சார் சூரிய எங்கு வகிக்க ஏன் எனக்கு அதை வந்து கவலை இல்லை. நான் என் விருப்பம் நிறைவேறிச்சு எனக்கு பரிசு நீ கொடுத்துட்ட ஏன் உன்னையே வழிபடுகிற உன்னையே என் கண்ணு பார்க்குது உன் கைகள் உனக்கு தொண்டு செஞ்சான்னா உன் அடியவருக்கு தொண்டு செஞ்சாங்க. அடியாருக்கு செய்யற தொண்டு தான் மாண்டவனுக்கு பத்து மணிதான் போய் சேரும். அதுதான் சிவபெருமான் தன்னுடைய ஜெராஸ்காப்பின்னு சொன்னனே அவர் சுந்தரத்தை என்ன சொன்னார் திருவாரூர்ல முதல்ல அடியாரை தொழுது விட்டு வா. தேவாசிரிய மண்டபத்தில் அடியாரை தொழாமல் போன சுந்தரர் அவர் கூட்டு தான் சொல்றாரு அடியார் பெருமை சிவபெருமான் எடுத்து சொல்றாரு. அங்கதான் திருமொழி தீட்சியா அவர் கிடைக்குது. இங்க அவர் காட்சியை கடத்திய திருவண்ணநல்லூர்ல நீங்க பெரிய மாணவர் ரொம்ப ஊன்றி பார்த்தீங்கன்னா திருவண்ணநல்லூர்ல ஒரு காட்சி தான் கிடைச்சிருக்கு. அங்கதான் அடியார் பெருமையை சொல்ல வந்த சிவபெருமான் அங்க காட்சி கொடுத்து திருவடி பெருமை சேர்க்கலா அந்த பாட்டை எடுத்து பாருங்க பத்து பாட்டுல திருவடி பற்றி ரொம்ப அற்புதமா சேர்க்கலா சொன்ன இடம் அந்த இடம் தான் சேர்க்கலா உருகிறார். அவருக்கு அந்த காட்சி கிடைச்சி போச்சு. ஏன்னா இறைவன் தான் அணிவெடுத்து கொடுத்தார் உலகெல்லாம். அதே மாதிரி இறைவன் திருவாரூர்ல சுந்தரருக்கு அணிவெடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழ்ந்த நர்ணம் மடியாருக்கு மடியே இறைவனை அணிவெடுத்து கொடுத்து இறைவனே தன் திருவடி நீட்சி கொடுத்து இறைவனே திருவடியை காட்டி கொடுத்து இந்த எனக்கு சமமான பெருமையுடைய சொல்லு அடியார்கள். எனவே அடியாரை முகத்த வணங்குன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அடியாருக்கு தொண்டு செய்வது ஆண்டவனுக்கு தொண்டு செய்யற மாதிரி இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டுல இப்படவும் அடங்கியிருக்கு. இந்த கடைசி இந்த மூணு ரெண்டு மூணு பாட்டுகள் ரொம்ப முக்கியமான பாடல்கள். கங்குள் பகல் எங்கு எழுதின் ஞாயிறு இந்த கடைசி பாட்டு ரொம்ப முக்கியமானது. இருபதாவது பாட்டு தான் சிகரம் வைத்தது போல மணிமுடியாக இருக்கிற பாட்டு. எப்படி இந்த நான்கு அகவல்ல இந்த போற்றி திருவாகவல் இருக்கும் இறைவனை போற்றுவது வழிபாடு செய்வது நாவுக்கரசர் பதிகத்திலே இருக்கு. எல்லாரும் போற்றி திருவுகள் பாடியிருக்காங்க பதிகிறார்கள். மாணிக்க வாசகரும் போற்றி திருவுகள் பாடியிருக்கிறார். இங்கே கடைசி இருபதாவது பாடல் இந்த பாடல் முழுமையுமே போற்றி தான். எதை போற்றுகிறார் அதான் ரொம்ப முக்கியம். ரகசியமா இருக்கான் எதை போற்றுகிறார் நான் ஒரு கருத்தை அழுத்தி சொல்றேன்னா இந்த பாட்டை உடனே மற்றதெல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கிறார். அதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த நோக்கத்துல சொல்றேன்னு புரிஞ்சுக்க உடனே கருத்தமா உங்களுக்கு எதிராக இருப்பாரு மாறுபட்டவரா அவங்க தான் அவங்களை அட்டாக் பண்ணுறாரு இப்படிதான் நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உண்மையை வாங்கிக் கொள்ள முடியாது. என்ன மறந்துருங்க என் உருவத்தை மறந்துடுறா என்ன வேகமா சொல்றேன்னா பொறுமையா சொல்றேன்னா என்ன வார்த்தையை கூட தயவு செஞ்சு மறந்துருங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என் உள்ள கிடக்கிய மட்டும் நீ வாங்கி ஏன்னா அந்த நேரத்தில் உணர்ச்சின்னு வார்த்தைக்கு மான் போடலாம் எனக்கு வார்த்தை வராமல் தான் வேற மாதிரி வரலாம் அதனால வார்த்தையே நீ விட்டுடு. என்ன சொல்ல வரேன் என்பது இருபதாவது பாடல் என்ன முக்கியம்னா உடனே மற்ற பாடல் பத்தபது முக்கியம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எனக்கு நிறைய இடர்பாடுகள் வந்துட்டு இருக்கு. பல பெரியவர்கள் ஏன் என்னை விட்டு வெளியே போனாங்கன்னு இப்பதான் அவர் செய்தி வருது. ஏன்னா அவர் என்ன சார் இப்படி பேசிட்டார் அவர் இப்படி பேசிட்டார் அவர் இப்படி பண்ணார் சித்திரைக்கு வந்து இப்போ சித்திரை வச்சுருந்தேன் தப்பா அதனால சைவத்துக்கு தான் பண்ணுவேன் அதனால சைவம் தான் இல்லையா இப்படிதான் அவங்க பெரியவர்கள் கேட்கிறார். நீ சித்திரை வைத்து கட்டி எழுவேன் அதில் இருந்து எழுதிருக்கு எவ்வளோ சிக்கல் வரும் நாட்டை அதைத்தான் அவர் பெரிய கதை. இப்போ இது முக்கியம்னா அது மற்றதான் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தயவு செய்து சரியாக புரிஞ்சு வரும் ஓ நலந்தரும் பதியமும் புத்தகம் எழுதாரு உடனே அவங்க கேட்குறாரு மற்றவரை நலந்தராலும் பதியமும் இப்படிதான் பெரியவங்க பாடம் நீங்கள் பிரிக்கலாமா தெரிஞ்சு வந்துருச்சிங்க. இப்போ மற்ற ஞானசோகம் பாடம் மற்ற பதிவுகள்லாம் நலந்தராதா இந்த ஒன்று தான் அப்படி இல்லைங்கயா. இப்போ ஒருத்தர் துன்பத்தில் துடிக்கிறாரு இப்போ அவருக்கு என்ன பண்ணுவீங்க பாம்பு கடிச்சு ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல உலகியல அவர் போய் கவலைப்படாதுப்பா சரியாது நல்லா இல்லை இந்த பதிகத்தை படி கொன்று கொள்ளாம பதிகத்தை படிப்பா நான்கு சொல்லி விடத்தை நீங்கிறார் திருமருகளை ஞானத்தில் படிப்பானா அந்த நேரத்தில் அந்த ஜீவனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவன் தூக்கணும் இல்லைங்களா. அந்த நேரத்தில் போய் தத்துவத்தை பேசுறது அறிவு தான் பேசுறாரு அறிவு விட்டுட்டு அந்த உயிரை காப்பாற்றும் நம்பிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படி சொன்னா உடனே ஒருத்தர் கேட்கிறாரு மற்றவெல்லாம் நடந்து தருவாதா இது ஒண்ணுதான் நடந்துருவோம் இப்படி பெரியவங்க பாட நீ சொல்றீங்கன்னா என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னா பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி ஊட்டி அவங்க இழுத்துட்டு வர்றதுதான் முக்கியமே தவிர இது ரொம்ப என்ன சொல்றது ஸ்டேப் பண்ணிட்டு தான் இருக்கக்கூடாது. அது தனியா நீங்க இண்டிவிஜுவலா பண்ண வேண்டியது. இதுல என்ன ரொம்ப முக்கியம் இறைவனை அவர் போற்றுகிறார் கடைசியா. இறைவனை போற்றுகிற பொழுது எதை போற்றுகிறார் இப்போ மூவர் பெருமக்கள் பதியங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பதியங்கள் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட 18,789 பாடல்கள் வருது. 12 திருமுறை. அதுல முதல் 7 திருமுறை மூவர் பெருமக்கள் பாடியது. என்ன திருவாரூர் கொண்டாட செயல்பாட்டா இதுல பாத்தீங்கன்னா அவங்கதே கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிட்டத்தட்ட வந்து மெத்ததான் இது ஒரு 5,000 12,000 வச்சுக்கலாம். ஏன்னா சேர்க்கிறார 4,286 பாட்டு வந்தது. 4,000 பாட்டு வந்தது. ஒரு 12,000 வைத்துக் கொள்ளவில்லையா? நான் 12,000 என்ன வரும்? இறைவனுடைய அந்தந்த தளத்தில் இருக்கிற இறைவனுடைய பேரழகையும் உருவச்சிறப்பையும் அவர் செய்த பல்வேறு விரட்டான செயல்களையும் அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவார்கள். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் பக்தி இயக்கம். ஆனால் திருவாசகம் பாடின மாணிக்கவாசகம் இயக்கத்துக்குள்ள வல்லவர். அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மாவுடைய அனுபவத்துடைய பொழிவு. இவர் என்ன செய்கிறார்? எதை நீங்கள் போற்ற வேண்டும் சொல்லவர் இடத்துல இறைவன் திருவடியை மட்டுமே பட்டுகிறார். அதனால அவங்க சொன்னது தப்பு இல்லை. அவங்க நோக்கம் இயக்கம், அவங்க நோக்கம் திரு திருவா போய் மக்களை தூங்கிட்டு இருந்த மக்களை தட்டி எழுப்பி உணர்ச்சி ஊட்டி கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து இடிஞ்சிருந்த கோயிலெல்லாம் செம்மைப்படுத்தி, ஏன்னா சமணமா பௌத்தம் வந்து எல்லாம் சைவ கோயில் இடிச்சு தகர்த்து எல்லாம் பௌத்தமா மாத்தின காலகட்டத்தில் ஞாபகத்தில் ஞான சம்பந்தம் திரு திருவா போய் தமிழனுக்கு தமிழையே வீட்டு நினைவுபடுத்தி ஊட்டி சைவம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவனுக்கு இருந்து இத்தனை வேறுபாட்டையும் கலைந்து காலாமுகம் பைரவம் பாசுபதம் இதெல்லாம் நீக்கி அகச்சமயத்திலேயே இவன் போராட்டம். இது சுத்த செய்வனா, கடும் சுத்த செய்வனா, மார்க்க செய்வனா, வீர செய்வனா, எத்தனை செய்வோம் இத்தனையே ஒன்னாக்கி அன்பு நெறிப்பட்ட அன்பே சிவம் ஆக்கி இவனை முதல்ல தமிழன் ஆக்கி சைவன் ஆக்கி அப்புறம் உனக்கூடிய கோயிலுப்பா இதுவும் காட்டி அது பாழடைந்த கோயில் அவளை வச்சு ஒரு மாதம் தங்கி அதை சரிப்படுத்தி அதுக்குரிய நடைமுறைகளை ஒழுங்கு பண்ணி அதுக்குரிய பதிகத்தை பாடி செஞ்சிருக்க இன்னைக்கு யாருமே பெரிய மக்கள் தொண்டர் சொல்ல முடியாது. மக்கள் தொண்டு சமுதாய சீர்திருத்தம் மிகப்பெரிய புரட்சி என்றால் அது ஞானசம்பந்தத்துக்கு தான் முடியும். அப்படிப்பட்ட தொண்டை செய்ததுனால அவங்க நோக்கம் என்ன? அவங்க நோக்கம் என்ன? இந்த மக்களுக்கு இறைவனை காட்டணும். அதனால அவங்க பதிவுதான் அந்த பாண மாணிக்க வாங்கி இதெல்லாம் கடந்துட்டார். அவரு ஞான நெறி கொடுத்தாரு. அவரு இதெல்லாம் தேவையில்லை. அவர் நேரடியாக இறைவனுடைய அனுபவத்தை பேசுறாரு. இப்ப என்ன பிடிக்கிறார்? இறைவனை எதை பிடிக்கிறோம்? அது ஆரம்ப நிலை படிநிலை சரியை கிரியவர் ஆனால் இறைவனை திருவடி தான். அதான் அப்படி உருவம். இறைவனை உருவம் என்ன? இதெல்லாம் நாம 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 உருவாக்கி கொண்டோம். எது இறைவனுடைய திருவடி? திருவடினா என்ன? திருமணம் தப்பு கொண்ட விட நாம எல்லாரும் திருவடினா என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? பல வீடுகளில் பல பெரியவங்க எல்லாரும் இந்த திருவடியை படமா போட்டு அதுக்கு பூஜை பண்றாங்க எல்லாம் பண்றாங்க. இவை எல்லாம் உருவமாக சொல்லப்படுது. அதையே பிடித்துக் கொண்டிருந்தால் சிக்கல்ல தான் போய் மாட்டிக்கணும். எப்படி இந்த தூள தேகத்தை இந்த திருவடி தாங்குதோ, இந்த அடி தாங்குதோ, அதை போல கோடான கோடி அந்தங்களையும் சராசரங்களையும் அங்கு அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அருள் நிறைந்திருக்கிற அந்த பொருள் தாங்கி கொண்டிருக்கு. எல்லாம் ஹேங்கிங் தூங்கிட்டு தானே இருக்கு. கோடான கோடி நட்சத்திரம் குணம் கோள் குணம் அந்த இடத்துல பந்து மாற்று யார் வச்சிட்டு இருக்கு? ஏதோ ஒரு பொருள் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பொருள் தாங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? எப்படி இந்த உடம்பை இந்த பாதம் தாங்குதோ அதே மாதிரி இந்த உலகத்தை தாங்குவதனால அந்த அறிவிலும் சிவப்பிரகாசத்துக்கு திருவடின்னு உருவம் இருந்தார். நீங்க உடனே திருவடினா இதை நினைச்சுக்கிட்டு இதை படம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுலயே மனம் கண்டு வைத்தவர இதை தாண்டி அந்த அறிவு சுரூபமாக இருக்கிற சிவப்பிரகாசத்துக்குள்ள உங்க கவனம் போகாது. அதைத்தான் இங்க போட்டுக்கிறார். போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தனில்கள். முதல் பாட்டு என்ன சொன்னாரு? ஆதியம் அந்தமம் இல்ல அருள் பெருந்தோல். அப்படியே லிங்க் பண்ணி முதல் பாட்டு லிங்க் பண்ணிங்கன்னா விடை கிடைக்கும். அந்த பொருளுக்கு ஆதி இல்ல அந்தமும் இல்ல, அந்தமும் இல்ல அருள் பெரும் ஜோதினர். அந்த ஜோதி தான் திருவடி. இப்ப இங்க என்ன சொல்றார்? அந்த பொருள் அதுதான் ஆதி, அதுதான் அந்தம் டிக்ளேர் பண்ணிடுறாரு. அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. தொடக்கத்துல அது இல்லாதுன்னாரு, அது இல்லதான். ஆனா அதுதான் ஆதி, அது மேல ஒண்ணு இல்ல, அதுதான் அந்த. ஏன் உலகம் முதல் முதல்ல தோன்றுகிறது இந்த ஆதி பிரகாசத்துல பிரபஞ்சம் உருவாகுது. கடைசியா ஊழியில எங்க போய் முடியுது? வேறு ஊழியில அந்தமாக இருக்கிற அந்த பிரகாசத்துல போய் ஒடிக்குது. முதல்ல அதுக்கு ஆதியில அந்தம் இல்லைன்னு தொடங்கினாரு. இங்க எங்க முடிக்கிறாரு? அதுதான் ஆதி, இந்த உலகமே அங்கிருந்தா உருவாச்சு. கடைசியில எங்க ஊழியில் பெரு ஊழியில் போய் முடியுது? இந்த பிரகாசத்துக்குள்ள முடிஞ்சு போகுது. அதுதான் ஆதி, அதுதான் அந்தம், அதுதான் ஜோதியா இருக்கிறது. இதுக்கு மேல மாணிக்க வாசகரை வெளிப்படையா சொல்ல முடியாது. இது வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறது பாட ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன வருத்தமான விஷயம்? நம்ம தமிழர்கள் இவ்வளவு ஞானங்களை இவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்கிற இதை இன்னும் யாரும் படிக்கிறார்? என்ன சைவ சாதன பெருமன்றத்துல 40 பேர் தான் நிறுத்த வேண்டியது, 6 கோடி தமிழர்கள்.